நேயர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
செய்திகள் வாசிப்பவர்கள் விமல் சொக்கநாதன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. சீனாவில் மிகவும் கண்டனத்துக்குள்ளான கட்டாய தொழில் சிறுக முகாம்களை அகற்றுதல், ஒரு குடும்பம் ஒரு குழந்தையை மட்டுமே பிரசவிக்கலாம் என்ற கொள்கையை தளர்த்துதல் உட்பட முக்கிய சீர்திருத்தங்கள் பலவற்றை சீனா அறிவித்திருக்கிறது. மனித உரிமை விவகாரங்கள் மற்றும் நீதித்துறை ஆகியவற்றை சீர்திருத்தும் நோக்கத்தோடு மரண தண்டனைக்குரிய குற்றங்கள் பட்டியல் படிப்படியாக குறைக்கப்படும் என்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது.
இதனிடையே சீனாவை ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டின் பொருளாதார கட்டமைப்பில் முக்கிய மாற்றங்களை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக அரசு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சந்தைகளில் தனியார் துறையின் போட்டி முறையில் இருந்த கட்டுப்பாடுகளை அரசு தளர்த்தியிருக்கிறது. தனியார் வங்கிகளை நிறுவவும், ஏற்றுமதி பொருளாதாரத்தில் இருந்து விலகி உள்நாட்டு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கவும் இந்த சீர்திருத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
பர்மா என்றும் குறிப்பிடப்படும் மயன்மார் நாட்டில் அரசியல் கைதிகள் 69 பேரை விடுதலை செய்வதாக அதிபர் தியன் சீன் அறிவித்திருக்கிறார். முன்னாள் ராணுவ ஆட்சித் தலைவர் ஜெனரல் நேவின் அவர்களின் பேரப்பிள்ளைகள் இருவரும் விடுவிக்கப்பட்ட இந்த 69 பேரில் அடங்குவார்கள். நாட்டில் அதிரடி புரட்சி ஒன்றை ஏற்படுத்த முயற்சி செய்த குற்றத்திற்காக இவர்கள் இருவருக்கும் 11 வருடங்களுக்கு முன்னர் மரண தண்டனை அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வருடம் முடிவடைவதற்குள் அரசியல் கைதிகள் அனைவருமே விடுதலை செய்யப்பட்டு விடுவார்கள் என்று தாம் எதிர்பார்ப்பதாக அதிபர் தியன் சீன் குறிப்பிட்டிருந்தார்.
மாலத்தீவுகளின் அதிபர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். கடந்த பிப்ரவரியில் பதவியேற்ற முகமது வாஹித் அவரது மனைவியின் மருத்துவ தேவைக்காகவே சிங்கப்பூர் ஊடாக நேற்றிரவு ஹாங்காங் சென்றிருப்பதாக அவரது பேச்சாளர் ஒருவர் கூறியிருக்கிறார். பெரும் இழுபறிக்கு மத்தியில் நாளை சனிக்கிழமை அதிபர் தேர்தல் நடக்க இருக்கின்ற நிலையில் அரசு தலைவர் நாட்டில் இல்லாமை அங்கு பெரும் அரசியலமைப்பு சிக்கலை தோற்றுவித்திருக்கிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சவுதி அரேபியாவில் உரிய ஆவணங்கள் பெறப்படாமல் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான சவுதி அரசு நடவடிக்கையில் சுமார் 50,000 வெளிநாட்டு பணியாளர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 20,000 எத்தியோப்பிய நாட்டு தொழிலாளர்கள் பஸ் வண்டிகளில் ஏற்றப்பட்டு நாடு கடத்தப்படுவதற்கு தயாராக தலைநகர் ரியாதுக்கு வெளியே உள்ள தற்காலிக முகாம் ஒன்றில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
சிரியாவின் ரசாயன ஆயுதங்களை அழிக்கும் நடவடிக்கையை அல்பேனியா முன்னின்று செய்யுமா என்ற முடிவுக்காக சர்வதேச ரசாயன ஆயுதங்களை கண்காணிக்கும் நிறுவனம் காத்திருக்கிறது. அமெரிக்கா கேட்டுக்கொண்டதன்படி அல்பேனியாவின் பிரதமர் எடி ராமா தனது முடிவை இன்னும் அரை மணி நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார். அதுவரை ரசாயன ஆயுத பாவனையை தடுப்பதற்கான அமைப்பு அதன் முக்கியமான கூட்டம் ஒன்றை ஒத்திவைத்திருக்கிறது. 1,000 டன் எடைக்கும் அதிகமான ரசாயன ஆயுதங்களை சிரியாவிலேயே அழிப்பது பெரும் ஆபத்தானது என்று கருதப்படுவதால் அவற்றை எப்படி அழிப்பது என்று முடிவு செய்வதற்கு இன்றுதான் கடைசி நாள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
அமெரிக்காவில் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க பேருரை என்று கருதப்படும் அப்ரஹாம் லிங்கன் அவர்களின் கெட்டிஸ்பர்க் பேருரையை புத்தி இல்லாத ஒரு மனிதனின் புலம்பல் என்று விவரித்து 180 வருடங்களுக்கு முன்னர் பேட்ரியட் நியூஸ் என்ற பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருந்த ஆசிரிய தலையங்கத்தை பத்திரிகையின் இன்றைய உரிமையாளர்கள் வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். 1863 ஆண்டு நவம்பர் மாதத்தில் அமெரிக்க உள்நாட்டுப் போர் காலத்தில் பிரசுரிக்கப்பட்ட இந்த ஆசிரிய தலங்கம் அதிபர் லிங்கன் அவர்களின் பேருரையின் முக்கியத்துவத்தை, காலத்தால் அழியாத அவருடைய நாவன்மையை, அவருடைய வார்த்தைகளின் வரலாற்று பதிவை முற்றாக தவறவிட்டு எழுதப்பட்டிருந்தது என்று கூறி இதற்கு மன்னிப்பு கோரி அவர்கள் இதனை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள்.
விளையாட்டுப் போட்டிகளின் போது ஊக்க மருந்துகளை பயன்படுத்தும் ஏமாற்று வேலைகளை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற புதிய சட்ட விதிகள் தென்னாப்பிரிக்காவின் ஜோகனாஸ்பர்க் நகரில் இன்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. விளையாட்டுப் போட்டிகளின் போது விளையாட்டு வீரர்கள் தங்களின் செயற்பாட்டை வேகப்படுத்துவதற்காக ஊக்க மருந்து பயன்படுத்தியிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்களுக்கு 4 ஆண்டுகாலம் கட்டாய தடை விதிக்கப்படும். ஊக்க மருந்து பாவனையை தடுப்பதற்கான உறுதியான கட்டமைப்புகள் குறைவாக காணப்படுகின்ற நாடுகளுக்கு எதிராக விசாரணைகளை நடத்துவதற்கும் அவற்றுக்கு பொறுப்பான WADA அமைப்புக்கு கூடுதலான அதிகாரங்களை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.